பிரத்யட்சஸ்ய ஆதம பாத்தியத்வம் அப்படிங்கிற பக்கம் பாதையில நிற்கிறோம். பிரத்யட்சம்தான் எல்லா பிரமாணங்களை விட சிறந்தது. பிரத்யட்சத்தை மற்ற எந்த பிரமாணமும் வேற விதமாக பாதிக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கான் ஒரு பட்சி. அப்படி அவன் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன, அதனால அவனுக்கு என்ன லாபம் பார்த்தோம்னா, இந்த உலகமானது இருக்கிறதாக தோன்றது. பிரத்யட்சமாக நாம் எந்த பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறோம். குடம் இருக்கு, கவர் இருக்கு, மனுஷாள் இருக்கா, நம்ம எந்த பார்க்கிறோமோ அது இருக்குங்கிற அறிவு நமக்கு வரும். ஆகையால் அந்த பிரத்யட்சம் சத்தியமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய கட்சி. வேதம் சில சமயத்துல அது இல்லேன்னு சொல்றதே நேக நானாஸ்தி கிஞ்சனா அப்படி எல்லாம் சொல்றது, நாத்திர காச்சன விஜாஸ் இப்படி எல்லாம் சொல்றதே அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான், வேதத்துக்கு வேற விதமா அர்த்தம் மாத்திக்கலாம், ஆனா பிரத்யட்சத்தை வேற விதமா மாத்த முடியுமோ? முடியாது. ஆகையால் வேதமானது பிரத்யட்சத்தினால் பார்க்கப்பட்டதான பொருளை தப்பு என்று சொல்லாது அப்படிங்கிற. அப்படி சொல்லும் பொழுது அப்படி சொல்லாதுங்கிற நிறைய இடத்துல நான் வேற விதமா சொல்லியிருக்கோம் அப்படின்னு பிரத்யட்சத்தை பாதிக்கிறது. சந்த பிராதேசிக பிரத்யட்சங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா அவன் அதுக்கு மாறா என்ன சொன்னான், வேதத்தையே பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கிற இடத்துல அந்த வேதத்துக்கே வேற அர்த்தம் சொல்லியிருக்கோம், எஜமான பிரஸ்தரகான்னு இருக்கு இல்லையா, ஆகையால் வேதத்துக்குத்தான் மாறான அர்த்தத்தை சொல்லும் அப்படின்னு அவன் சொன்ன. இப்படி நடந்து நிக்க இப்படி இருக்கும்பொழுது வாசஸ்பதி மிஸ்ரர் அவர் என்ன சொன்னார், பிரஸ்தராதி வாக்கியம் அந்நியசேஷமா இருக்கிறதுனால அமுக்கியார்த்தம், அத்வைத வாக்கியம் அனன்யசேஷமாக இருக்கிறதுனால முக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லி. பிரஸ்தராதி வாக்கியம் எஜமான பிரஸ்தரகா எனக்கூடியதான வாக்கியம் வேற இன்னொரு வாக்கியத்துக்கு சேஷமாக இருக்கு, ஆகையால் அது அமுக்கியார்த்தம். ஆனா அத்வைத வாக்கியமோ என்றால் அத்வைதத்தை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கிறது, அது வேற எதையும் வேற எதுக்கு அங்கமாக இல்லை. ஆகையால் வேத வாக்கியம் இந்த அத்வைத வாக்கியமானது மிக சிறந்தது, இதுக்கு வேத அர்த்தம் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அத பொறுத்துக்களை சார் அதுக்கு மேல சொல்றார், நனு அந்நியசேஷத்துவ அனன்யசேஷத்வே ந அமுக்யார்த்தத்துவ முக்கியார்த்தத்வயோகோ பிரயோஜகே. அந்நியசேஷமா இருந்தால் அது அமுக்கியார்த்தம், அனன்யசேஷமா இருந்தால் முக்கியார்த்தம் அப்படின்னு தானே காணப்படுறது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாக்கியமானது அந்நியசேஷம் இல்லை, தான் தன்னுடைய விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன முக்கியமான அர்த்தமோ அதை தான் ஒத்துக்கணும். ஆனா வேற ஏதோ ஒண்ணு சொல்லும் பொழுது அதுக்கு சபார்டினேட்டா சொல்றதுக்காக இது வந்ததுன்னா, அதுக்கு ஒரு யுக்தி சொல்றதுக்காகவோ வேற ஏதோ சொல்றதுக்காக வருமே ஆனால் இது அமுக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் அப்படின்னு அவனுடைய கருத்து. அவன் சொல்றான், அந்நியசேஷத்துவ அனன்யசேஷத்துவே ந அமுக்கியார்த்த முக்கியார்த்தத்துவே பிரயோஜகே. அனன்யசேஷமா இருந்தால் இங்கேயும் முக்கியார்த்தமா இருக்கணும், அந்நியசேஷமா இருந்தால் அமுக்கியார்த்தமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நியமம் இல்லை. ஏன்னர் அப்ப எது நியமம், எப்படி இருந்தால் அது முக்கியார்த்தம் முக்கியார்த்தமாகும் அப்படின்னா, இந்து மானாந்தர விரோத அவிரோதவ், வேற இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதமா இருந்தால் அது அமுக்கியார்த்தமாக வேதமா இருக்கட்டும், பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விரோதமா இருந்தால் அதை வேற அர்த்தம் பண்ணணும். கிராவணா பிளவந்தேன்னு இருக்கு, கல்லு மதக்குங்கிற கல்லு மதக்கிறதோ பிரத்யட்சமா பார்க்க மதக்கிறதோ இல்லை, அப்ப என்ன பண்ணும், கல்லு மதக்கிறதுங்கிறது தப்பு சார், அது வேற விதமா மதக்கிறா போல ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லுங்க. அப்படி லோகத்துல பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்குமே ஆனால் வேதத்துக்கே வேற அர்த்தம் பண்ணணும், அது அமுக்கியார்த்தம் ஆயிடும். பிரத்யட்சத்துக்கு விரோதம் இல்லைன்னா முக்கியார்த்தமாகிடும். ஆகையால் மானாந்தர விரோதமா இருந்தால் அது அமுக்கியார்த்தம், அதை வேற விதமாக அர்த்தம் பண்ணணும். மானாந்தரத்துக்கு விரோதம் இல்லைன்னா, பிரமாணாந்தரத்துக்கு விரோதம் இல்லைன்னா அது முக்கிய அர்த்தம் அப்படின்னு வச்சுப்போம் நாம். கிந்து மானாந்தர அவிரோத மானாந்தர விரோத அவிரோத. ஆமா சுவாமி இப்படி சொல்றீரே, இங்க சொல்றது எங்கேயாவது திருஷ்டாந்தம் இருக்க என்ன? லோகத்துல சாதாரணமாக ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் சொன்னா இதை மாதிரி இருக்க பாருங்க, அப்ப இங்க அப்படி இருக்கு அதே போல இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். என்ன இஷ்டமா வாய்க்கு வந்தபடி பேசப்படாது இல்லையா? ஸோ லோகத்தை நம்ம எப்படி கண்டிருக்கோமோ அப்படித்தானே பேசணும். நீங்க சொல்றதுக்கு எங்கேயாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா, ஒரு ப்ரீசிடென்ட் இருக்கா, முன்னால் இது போல நம்ம எங்கேயாவது ஒத்துட்டு இருக்கோமா, அது என்ன எது சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டா வந்துருமா? அந்நியசேஷேபி மானாந்தர அவிரோதே இயம் கௌஹு கிரையா பகுட்சீரா இத்தியாதவு லோகே. பாருங்க, அந்நியசேஷமா இருந்த போதிலும், இன்னொரு விதிக்கு சேஷமா இருந்த போதிலும், மானாந்தர விரோதம் இல்லைன்னா, மானாந்தரம்னா பிரமாணாந்தர விரோதம் இல்லைன்னா, வேறொரு பிரமாணத்துக்கு விரோதம் இல்லைன்னா, இயம் கௌஹு கிரையா பகுட்சீரா இத்தியாதவு லோகே சோரோதீதித்யாதவு ச வேதே பிரஸ்தராதிவாக்கியவது அமுக்கிய விருத்தேகே அனாசிரயணாத். அமுக்கிய விருத்தியை ஒத்துக்கொள்ளலை. எப்ப அந்நியசேஷமா இருந்தாலும், நீங்க அந்நியசேஷமா இருந்தால் அது அமுக்கிய விருத்தின்னு சொல்லிவிட்டேன். அந்நியசேஷமா இருந்தாலும் இங்கே மானாந்தர் விரோதம் இல்லைன்னா அது முக்கியார்த்தமே எடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இயங்கௌஹு கிரையா அப்படின்னு இந்த பசுமாடு விலைக்கு வாங்கலாம் ஏண்டான்னு பகுட்சீரா நிறைய பாலை கொடுக்கணும். பசுமாடை எதுக்கு வாங்குறேன்? அது நிறைய பால் கொடுக்குங்கிறாங்க. ஸோ இந்த பசுமாடை வந்து விற்கிறதுக்கு ரெடியா இருக்கு, நீங்க வாங்கலாம், எதுக்கு? நிறைய பால் கொடுக்கும் அப்படின்னு. இது நிறைய பால் கொடுக்கும்ங்கிற பகுட்சீராங்கிற விரதம் இருக்கு பார்த்தேடா, இது அறது இது இது கிரையாங்கிறது எதற்காக சொல்லிட்டு இருக்கோம்? பகுட்சீரா அது வாங்கலாம், ஏன் நிறைய பாலை கொடுக்கறது? இந்த இடத்துல அந்நியசேஷம், அது நிறைய பால் கொடுக்கறதுனால இது வாங்கலாம் அப்படின்னு அந்நியசேஷமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்நியசேஷமாக இருந்தாலும், அந்நியசேஷமாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க இதை அமுக்கியார்த்தம் சொல்லியிருக்கணும். ஆனா முக்கியார்த்தம் தான் ஒத்துட்டு இருக்கோம். ஏன் சுவாமியினர்? பிரத்யட்ச விரோதம் இல்லையே, நிறைய பசு பால் கொடுக்கறது ஆகையால் வாங்க. இது நிறைய பால் கொடுக்கறதுங்கிறது பிரத்யட்சத்துக்கு விரோதமாக இல்லாததுனால அது முக்கியார்த்தம்னு ஒத்துட்டு இருக்கோம். இது லோகத்திலேயே இருக்கு. அதே போல சோரோதீதித்யாதவச்ச வேதே, வேதங்கள்ல சோரோதீதுன்னு வாக்கியம், சோரோதீதி அதரோதீ திருதிரோ படி போறது. இந்த வெள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அது யாகத்துல தட்சிணையாக கொடுக்கப்படாது அப்படின்னு. ஏன் தங்கத்தை கொடுன்னு அர்த்தம், வெள்ளியை கொடுக்க வேண்டாம். அதுல அந்த வெள்ளியானது அந்த ருதிரருடைய கண்ணுல ஜலம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த அசுருல இருந்து கஞ்சலத்துல இருந்து வந்ததா, அதனால அது மலினமான பதார்த்தம், அத தானத்துக்கு சிறந்ததில்லை அப்படின்னு சொல்றேன். இப்படி இந்த இடத்துல இது இந்த சோரோதீதுங்கிற வாக்கியம் அன்னிசேஷமாக இருக்கு. என்ன இது அர்த்தவாதமோ இல்லையோ? அர்த்தவாதமா இருந்தா அது விதி வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கு. அன்னிசேஷமா இருந்தா நீங்க என்ன சார் சொல்லியிருக்கடா? அமுக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அது அமுக்கியார்த்தமா இல்ல முக்கியார்த்தமாகத்தான் இருக்கு. ஆகையா அன்னியசேஷமா இருந்தால் அமுக்கியார்த்தம் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. தெரியும். அதே போலயே அனன்யசேஷத்தை சோமேன் ஐதேதா இத்தியாதோ. அனன்யசேஷமாக இருந்த போதிலும், அனன்யசேஷம் அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டண்டா தன்னுடைய அபிஷேகத்தை தான் சொல்றதுக்காக வந்திருந்த போதிலும், விதிவாக்கியம் போல இருந்த போதிலும், அது என்ன? அனன்யசேஷத்வேபி சோமேன் ஐதேதவ் இத்தியாதவ் எஜேதா இத்தியாதவ் வயதி கரண்யேன அன்வயே விருத்த திருக்கத்வயாபத்தியா சாமானாதிகரண்யேன அன்வயே பிரத்யக்ஷா விரோதாயத சோமர்தா யாகேனா இது மத்தலட்சணாயாக ஆசிரயராத். கொஞ்சம் பார்க்கணும். இப்ப சோமயநயதான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஸ்வர்க்கம் வேணும்னா என்ன பண்ணணும்? சோமயாகத்தினால யாகம் பண்ணு. சோமம்னு சொன்னா ஒரு கொடிக்கு பேரு. இப்ப சோமலத்தை கிடைக்கிறது இல்லையா, அதுக்கு பதிலாக சீர்ந்து கொடியை உபயோகப்படுத்தலான்னு இருக்கு. அந்த சோமம்ங்கிறது ஒரு கொடி, அந்த சோமயாகத்தினால யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப சோமயநயதான்னு சொல்ற வாக்கியத்துக்கு நம்ம எப்படி அர்த்தம் பண்ணணும்ங்கிறதுல சந்தேகம். எஜேதான்னு சொன்னா யாகத்தினால் இஷ்டத்தை அடையவும். எஜேதாங்கிற பதத்துக்கு அர்த்தம் யாகேனா இஷ்டம் பாவையே. இவ்வளவு அர்த்தம் எப்படி தான் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. யஜை தாங்கிற இடத்துல யஜாங்கிற ஒரு பதம் இருக்கு, தாங்கிற ஒரு எழுத்து இருக்கு. இந்த தாங்கிற எழுத்தானது அது அதுல ரெண்டு அம்சம் இருக்கு. அது வந்து சாத்தி பாவன ஒரு அம்சத்தை சொல்றது, லிங்க் துவாம்சம்னு சொல்லுவாங்க, லிங்குங்கிறது சொல்றது இல்ல, அது சாதாரணமாக ஆச்சாத அம்சம் இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி. அதுல இஷ்ட பாவனை, இஷ்டத்தை அடையிடும், இஷ்டத்தை அடையிடும்ங்கிறது தாங்கிற பிரத்தையும் சொல்றது. எதனால் சார் அடையிறது அப்படின்னு சொன்னா யாகத்தினால. சமான பதஸ்ருதி, ஒரு பதத்திலேயே இருக்கு, எஜாங்கிறதும் தாங்கிறதும் ஒரே பதத்துல இருக்கு. ஸோ எஜை தாங்கிற பதத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் பண்ணியிருக்கோம், யாகத்தினால் இஷ்டத்தை அடையவும் செய்யணும். எஜேதான யாகத்தினால் இஷ்டத்தை அடையவும், சோமேன எஜேதான் வேற இருக்கு. இப்ப சோமேன எஜேதாங்கிறதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் பண்றது, சோமேன யாகேன இஷ்டம் பாவையே இப்படின்னு அர்த்தம் சொல்றது. இப்படி அர்த்தம் சொன்னா என்ன ஆயிடும், இதுக்கு சாமானாதிகரண்யேன அன்வயம்னு சொல்றது. இது ஒரு டெக்னிக்கல் டர்ம். ஏன் இப்படி சாமானாதிகரண்யேன அன்வயம் சொல்ற, சோமேனான திருதிய அபக்தி இருக்கு, யாகேனான திருதிய அபக்தி இருக்கு. சோ சோமேனா யாகேன ரெண்டும் திருதிய அபக்தி ஏக வசனத்துல இருக்கு. சோ சப்த ரீதியா சாமானாதிகரண்யன் திருதிய அபக்தி ஏக வசனத்துல சோம பதமும் யாக பதமும் இருக்கான். அதனால சோமேன யாகேன இஷ்டம் பாவையே அப்படின்னு சொல்ற, இதுக்கு சாமானாதிகரண்யேன அன்வயம்னு சொல்லுவாங்க. இந்த சாமானாதிகரண்யேன ஒரு மாதிரியே அன்வயம் பண்ணினோமே ஆனால் என்ன சார் அதுல தப்பு இருக்கட்டுமே. சோமேன யாகேன இஷ்டம் பாவையே என்ன, இப்ப சோமேனா யாகேன ரெண்டும் ஒரே திருதியை சொல்லிருக்கேன் இல்லையா, அப்ப சோமமே யாகம்னு ஆயிடுது. அப்ப இது பிரத்யட்சத்துக்கு விரோதம், சோம யாகம் ஆகுமா, யாகம்ங்கிறது செயல் சார், சோமங்கிறது ஒரு பொருள் சார், பொருள் செயல் எப்படி ஆகும். சோமேன யாகேன இஷ்டம் பாவையே தான் சாமானாதிகரண்யேன அன்வயம் பண்ண வரல, முடியல. சோமேனஜை தான் வேதத்துல படிச்சிருக்கு, ஏதோ ஒரு அர்த்தம் நீங்க சொல்லி ஆகணும். என்ன அர்த்தத்தை சொல்றது என்று நாம் யோசனை பண்ணி பார்த்தோமே ஆனால் இது எப்படி அன்வயம் பண்ணலாம், ஏஜே தானாலே யாகேன இஷ்டம் பாவையேன்னு சொல்லியாச்சு நம்ம. இது இந்த இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் எங்கெங்க விஜயவாக்கி மருத்துவம் இந்த இடத்துல ஏஜேதா தத்யா ஜுஹுயா இதுங்கெல்லாம் அதே போல தேன இஷ்டம் பாவையேன்னு அர்த்தம் சொல்லிவிட்டோம். இப்ப சோமேனாங்கிறதும் சோமபதம் இருக்கு, சோமேன எஜேதான சோமேன யாகேன இஷ்டம் பாவையேன்னு சொன்ன சோம லதையே யாகமாக ஆகிவிடுகிறது. இது பிரத்யட்ச விரோதம், யாகம் எனக்கூடியது செயல், சோமம் எனக்கூடியது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு திரவியம், ஆகையால் அந்த ரெண்டும் ஒன்னாகாது. இன்னொரு மகாத்மன் சொன்னார், சோமேன யாகேன இஷ்டம் பாவையே சொல்ல வேண்டாம் சார் இந்த வாக்கியத்துக்கு, சோமேன யாகம் பாவையே யாகேன இஷ்டம் பாவையே ரெண்ட சொல்லுவாங்க என்னதான் இருக்கு. சோ எஜேதான யாகேன இஷ்டம் பாவையே, யாகத்தினால் உனக்கு உன்னுடைய இஷ்டத்தை அடையும். யாகம் எப்படி சார் பண்றது, எத்து சார் யாகத்தை அடையிறது, யாகம் வந்தா தானே அப்புறம் யாகத்தை பண்ணி பண்ணலாம். சோமேன யாகம் பாவையே அப்படின்னு சொல்ற, சோமத்தினால் யாகத்தை அடையவும் யாகத்தினால் இஷ்டத்தை அடையவும். இதுக்கு என்ன வையதிகரண்யேன அன்வயம்னு பேர். ஏன்னா முதல்ல என்ன பண்ணிருக்க, யாகேனான்னு யாக சப்தத்துக்கு மேல திருதியை சொல்லிருக்க, பின்னால சோமேன யாகம் பாவையேத்துங்கிறேன், இங்க யாக சப்தத்துக்கு மேல த்விதியை சொல்லிருக்க. சோ சோமேன ஏஜேதாங்கிற இடத்துல முதல்ல யாகேன இஷ்டம் பாவையேத்துன்னு யாக சப்தத்துக்கு மேல திருதியா விபத்தி எடுத்து யாகத்தை கரணமாக, யாகம் எனக்கூடியதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால் ஒரு கரணத்தினால் இஷ்டத்தை அடையும் அப்படின்னு யாகம்ங்கிறது திருதியா விபக்தியோட கரணத்துவேன அன்வயமாயிடும். ஆனா இப்ப சோமேன யாகம் பாவியேதுங்கிற இடத்துல யாகமானது கர்மாவாயிடும், யாகத்தை அடையவும். இப்ப இந்த யாகம்ங்கிற ஒரு யாக பதத்துக்கு மேல திவ்யா பக்தி திருதியா பக்தி ரெண்டும் இருக்கிறதுனால அது வையதிகரண்யேன இப்படி சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு. இது முதல்ல வாக்கியம் என்ன, சோமேன ஏஜேதான் ஒரு வாக்கியம், சோமேன யாகம் பாவையேதுன்னு அர்த்தம் பண்றேன், யாகேன இஷ்டம் பாவையேதுன்னு. வேதத்துல ஒரு வாக்கியம் படிச்சா நீங்க ரெண்டு அர்த்தம் சொல்லலாமா, ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் தானே சார் சொல்லலாம், ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னேன் வாக்கிய பேதம் இப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா அந்த பூர்வபட்சங்களோ அந்த கண்டனங்களோ இருக்கட்டும், ஆனா இங்க சொல்றது சொல்லக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இப்படி நீங்க அர்த்தம் பண்ணப்படாது அப்படிங்கிற. ஏன் அர்த்தம் பண்ணினா என்ன சார், நான் இப்ப சோமேன யாகம் பாவையேதுன்னு சொல்றேன், இதுல யாகம் என்ன ஆச்சு, யாகத்தை அடையணும் அது பிரதானமோ இல்லையா, யாகத்தை அடையணும்னா அதை அடையறதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க. சோ அப்ப யாகமானது பிரதானமாச்சு, ஏன்னா அதை அடையறதுக்காகத்தானே உங்க முயற்சி நிக்கிறதுங்க. ஸோ அதாங்க நமக்கு வேண்டப்பட்டதான ஒரு பொருள். அதனால அந்த யாகம்ங்கிறது வேண்டப்பட்டதான பொருளா இருந்தா அதை கொண்டு அதை அடைவதற்காக வேற முயற்சி பண்றேன். ஸோ யாகம்ங்கிறது பிரதானமாச்சு, அதோட மட்டுமல்ல அது அனுவாத்தியமாச்சு. யாகம் எதுக்காக முயற்சி பண்ற? சோமரசை கொண்டு வரேன் சார், நான் யாகம் பண்ண சார். ஸோ யாகத்தை உத்தேசம் பண்ணி யாகத்திற்காக சோமத்தை தேடுகிறேன். ஸோ இந்த யாகத்துல என்ன பிராதான்யம் வந்தாச்சு, யாகத்துல அனுவாத்தியம் வேற வந்தாச்சு, யாகமுத்திஷ்ய சோமக்கு சோமலத்தை கொண்டு வரதுக்காக பிரயத்தம் பண்ண. ஸோ உத்தேசத்துவம் வந்திருக்கு. ஸோ இப்ப சோமேன யாகம் பாவையே என்று நாம் அர்த்தம் சொன்னோமேனால் இந்த யாகமானது எப்படிப்பட்டதாக ஆச்சு, பிரதானமாக ஆச்சு, அனுவாத்தியமாக ஆச்சு, அதோட இல்ல உத்தேசியமாச்சு. ஸோ யாகோத்தேசேன சோமஹா விதீயதே, யாகத்தை அனுவாதம் பண்ணி அதற்காக சோமம் சொல்லப்படுகிறது, அதோட இல்ல யாகம் பிரதானமாக ஆச்சு. ஸோ இப்ப இந்த யாகம்ங்கிற சோமேன யாகம் பாவையே என்று நீங்க அர்த்தம் சொன்னீங்களேயானால் இந்த யாகத்துல மூணு அம்சங்கள் வந்திருக்கு. என்ன அம்சங்கள்? பிரதானத்துவம், அனுவாத்தியத்துவம், உத்தேசியத்துவம். இது இப்படியே வச்சுப்போம். சோமேன யாகம் பாவையேதுங்கிறதுல யாகம்ங்கிற பதத்துக்கு இப்படி இந்த மூணு சொன்னோமே ஏனால் இந்த மூணு வந்துச்சு. இதே மாதிரி யாகேன இஷ்டம் பாவையேத்துன்னு சொல்லணும் நீங்க. இப்ப யாகேன இஷ்டம் பாவையேத்துன்னு சொல்லலையானால் இப்ப என்னாச்சு? யாகத்தினால எதை சார் அடைய போற? சொர்க்கத்தை. இஷ்டம்னா சொர்க்கம்னு வச்சுப்போம், ஏன்னா சொர்க்கத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்க ஜெனரலா. சோ யாகத்தினால என்ன அடையணும்? சொர்க்கம். சரி, எது சார் பிரதானம்? ஒரு யாகம் உங்களுக்கு கொடுக்கறேன்னு லாபம் இல்ல சார், எனக்கு சொர்க்கம் வேணும். சொர்க்கத்துக்காக யாகத்தையாவது பண்ண தயாரா இருக்கேன். சோ இப்ப எது ரொம்ப பிரதானம்? சொர்க்கம் ஆயிடுது. யாகமானத குணம் ஆயிடுது, அப்பிரதானம். இந்த குணம்னு நான் சொன்னேன்னா மீமாம்சையில் இது அப்பிரதானம்னு அர்த்தம். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசம் சொல்லுவான். சாங்கியன போய் குணம்னா சத்துவகுணம், ரஜகுணம், தமோ குணம் தான். நையாயகன குணம்னு சொன்னா சுகம் துக்கம் இச்சாத்வேஷம் அப்படின்னு வரிசையை சொல்ல ஆரம்பிச்சிருவான். புரியுதா? அதனால இந்த குணம்ங்கிற ஒரு பதத்துக்கு ஒவ்வொருத்தர் நல்ல குணம் கெட்ட குணமா அதெல்லாம் போட்டோம். மீமாம்சையில குணம்னு சொன்னா அப்பிரதானம்னு அர்த்தம், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மீமாம்சக்கால் எதிர்க்க பேசும் பொழுது அவளோட குணம்னு சொன்னா அப்பிரதானம். ஸோ இந்த யாகமானது இப்ப என்னாச்சு? ஸ்வர்க்கத்துக்காக யாகத்தை பண்ணதுனால் யாகமானது அப்பிரதானம் ஆச்சு. ஸ்வர்க்கம் பிரதானம் ஆயிடுது, யாகம் அப்பிரதானம் ஆச்சு. அதே மாதிரியே ஸ்வர்க்கம் வேணும்னா என்ன சார் பண்ணணும்? நீங்க யாகத்தை பண்ணணும். ஸோ யாகமானது விதேயமாயிட்டு. ஸோ இப்ப ஸ்வர்க்கத்திற்காக யாகத்தை பண்ணணும்னு சொன்னதுனால யாகமானது விதேயமாச்சு. அதோட வல்ல இது உபாதேயம் வேற ஆச்சு. இதை இதை பண்ணி இதை கொண்டாத்தானே, நீங்க கொண்டு இதை பண்ணினா தானே ஸ்வர்க்கம் வரப்படுறது. ஸோ இப்ப யாகேன இஷ்டம் பாவையேத்துன்னு நான் சொன்னேனேயானால் இந்த யாகத்துல என்ன வந்திருக்க? குணத்துவம், விதேயத்துவம், அனுவாத்தியத்துவம்னு வந்தாச்சு. சோமேன யாகம் பாவையேத்துன்னு சொன்ன இடத்துல யாகத்துக்கு பிரதானத்துவம், அனுவாத்தியத்துவம், உத்தேசத்துவம் வந்திருக்கு. யாகேன இஷ்டம் பாவையேத்துன்னு முன்னால சொன்னதான அந்த மூன்று ப்ராப்பர்டிஸ் இருக்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அங்க பிரதானமா இருந்தால் இங்க அப்பிரதானமா எடுத்து, அங்க அனுவாத்தியமா இருந்தால் இங்க விதேயத்துவம் ஆச்சு, அங்க உத்தேசமா இருந்தால் இங்க உபாதேயத்துவம் ஆச்சு. ஸோ இந்த மூணு விருத்த திருக்கம், ஒரு மூணு ப்ராப்பர்டிஸ் ஒரு இடத்துல வந்திருக்கு, அனதர் த்ரீ பார்ட் ப்ராப்பர்டிஸ் இங்க வந்துருக்கு. இந்த ரெண்டும் ஒரு யாகத்துல வந்து சேர்றது சார், என்ன பண்றது? சோமேன யாகம் பாவையே, யாகம் இஷ்டம் பாவையேச்சுன்னா யாகம் பிரதானமா அப்பிரதானமா? யாகம் அனுவாத்தியமா விதேயமா? யாகமானது உத்தேசியமா? அது உத்தேசியமா? அது உபாதேயமா? எப்படின்னு சொல்றது? ஆப்போசிட் ப்ராப்பர்டிஸ் ஒரு யாகத்துல ஒரே சமயத்துல வந்து நின்னா அது நியாயமா? அது விருத்தத்திற்கு துவயம்னு பேர். மூன்று ப்ராப்பர்டிஸ் ரெண்டு ரெண்டும் விரோதமா இருக்கிறது, ஒரு யாகத்துல ஒரே சமயத்துல வந்து நிற்கிறது. ஸோ இப்படி இருக்கிறதுனால சோமேன யாகம் பாவையே, யாகேன இஷ்டம் பாவையே அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படாது. சோமேன இதைத்தான் இருக்கு, இந்த ரெண்டு விதமா தான் அர்த்தம் சொல்ல முடியும். சோமேன யாகம் பாவையே, யாகேன இஷ்டம் பாவையேன்னு பிரிச்சாதும் சொல்லுங்க, சோமேன யாகேன இஷ்டம் பாவையேத்தனாலும் சொல்லுங்கோ, ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷனும் சரியா வரல. அங்கே பிரத்யட்ச விரோதம் வருது, இங்கே விருத்தத்திற்கு துவயம் வருது. ஆகையால் என்ன பண்றது? இந்த வாக்கியத்தையே தூக்கி விடுங்க வேதத்தில் இருந்து. கடைசியில் இதர் விவகாரம் என்னடா அப்படி சொல்லப்படாது. என்ன? வேதமானது பரமஹிதேஷி நமக்கு,
மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்பதற்காகவே மகா பிரயத்னம் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு எழுத்து கூட, ஒரு ஸ்வரமோ ஒரு எழுத்தோ தப்புன்னு தூக்கி போடணும்னு சொல்லப்படாது. அப்படி இருக்கும் பொழுது பரமாத்மாவுடைய மூச்சு காத்தோன்னு உங்களை படைச்சதான் அந்த பரமாத்மா உங்களுடைய நல்லதுக்காக சொல்லியிருக்கார் சுவாமி. யாரும் கவனிக்கிறதுங்கிற வேற விஷயம் இருந்தாலும் அவ்வளவு வசதியானது, ஆகையால் அது தப்புன்னு சொல்லப்படாது. இப்படிப்பட்டதான இந்த சோமேனய ஜெயதாங்கிற இத்தனை பெரிய வாக்கியத்தை வேண்டாம் சொல்ல முடியுமா? அப்ப நம்ம என்னத்தான் பண்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணி, இது விரோதம் வர்றதுனால இதுக்கு என்ன பண்ணுவோம், சோமவதா யாகேன இஷ்டம் பாவையேன்னு அர்த்தம் பண்ணிட்டோம். சோமவதா யாகேனா எந்த யாகத்துல சோமம் எனக்கூடியதான திரவியம் உண்டோ, இப்ப சோம யாகேனான்னு சொன்னா என்ன அர்த்தம், சோமத்துடன் கூடினதான யாகத்தினால் இஷ்டத்தை அடையும், இப்படி அர்த்தம் பண்ணிருக்கோம். சோமேன எஜேதாங்கிற இடத்துல சோமேன யாகேன இஷ்டம் பாவையேதுன்னு ஒரு அர்த்தம் சாமானாதிகரண்யேன அன்வயம், அது பிரத்யட்ச விரோதமா இருக்கிறதுனால அந்த அன்வயத்தை எடுத்துக்கல. சோமேன யாகம் பாவையே யாகேன இஷ்டம் பாவையேத்துன்னு அது வையதிகரண்யேன அன்வயம், இதையும் எடுத்துக்கொள்ளல. ஏன்னா விருத்தத்துக்கு ஒரு யாகத்துல ஒரே சமயத்துல ரெண்டு விருத்தமான அம்சங்கள் வருகிறது, ஆகையால் அதையும் எடுத்துக்கொள்ள முடியல, அதையும் விட்டுட்டோம். அப்ப இந்த யாகத்துக்கு இந்த பத வாக்கியத்துக்கு என்னத்தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சோமவதா யாகேன இஷ்டம் பாவையே அப்படின்னு அர்த்தம். இது சித்தார்த்தம், சோமத்துடன் கூடினதான எந்த யாகத்தில் சோமம் எனக்கூடியதான திரவியமும் உபயோகப்படுத்தப்படுகிறதோ அந்த யாகத்தினால் இஷ்டத்தை அடையும். இது சித்தாந்த ரீதியா அர்த்தம். இந்த சோம சப்தத்துக்கு சோமவதா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கேள் பத்தல, இதுதான் மத்வர்த்த லட்சணான்னு பேர். லட்சணான்னு என்ன அர்த்தம், ஒரு ஒரு பதம் முக்கியமாக ஒரு அர்த்தத்தை குறிக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை விட்டு அதை விட அடிஷனலாக அர்த்தமோ அல்ல அதில் குறைச்சலான ஒரு அர்த்தத்தையோ எடுத்திருந்தால் அதுக்கு லட்சணான்னு பேர். அந்த பதத்துக்கு சக்கிய அர்த்தத்தை டோட்டலா விட்டுனா விட்ட லட்சணம்னு பேர், தேக லட்சணம். அதை விடாம வேற இன்னொன்னையும் சேர்த்துட்டேன்னா அதுக லட்சணான்னு பேர். இப்ப இது என்ன மத்வர்த்த லட்சணம், அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அதை விட்டு அத்துடன் கூடின என கூடியதான மத்வர்த்த லட்சணையை எடுத்துருக்கேன். அதனால சோமவதா யாகேன இஷ்டம் பாவையேதுன்னு அர்த்தம். இப்ப இது வரைக்கும் இந்த சோமேனை ஜெயிதாங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னேன், இப்ப பிரகிருதமா என்ன அர்த்தம் அது பார்க்கணும். இந்த சோமேனை ஜெயிதா இருக்கிறது இல்ல, இது இந்த மீமாம்சா புஸ்தகத்துல முதல் முதல்ல இந்த விசாரம் ஆரம்பிச்சிருக்க, ஒரு 20 பக்கம் மீமாம்சை வாசிக்கிறவன் யாரோ சின்சியர் அவரான் பார்த்தோம், அவனை விரட்டி அடிக்கிறதுக்காக இருக்க அந்த போர்ஷனை தாண்டி விட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் மீமாம்சையில சொல்லமா போயிடும். அந்த 20 பக்கத்துல அவனுக்கு ஒரு ஆட்ட ஆட்டி அவரை கலக்கி மீமாம்சை கிட்டே வரவிடாம பண்ற என்ன பண்றது, எல்லாம் முக்கியம்தான். என்ன சில பேர் ஒரு ஸ்டைல், சில பேர் என்ன பண்ணுவான்னா சுலபமாக தெரியாமலே சொல்லிக் கொடுப்பான். அவனுக்கு கொஞ்சம் தூரம் வந்து இத்தனை விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு 5-6 மாசத்துல அப்படின்னு ஆச்சரியப்படுவான். சில பேர் வந்தியா பாக்கா உனக்கு இது ஒன்றும் புரியப்படாது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஆனவர். அப்புறம் அவனும் ஹீட்டேஷி தான், அதுல சாதனம் இல்லை. சில பேருடைய அபிப்பிராயம் சாதாரணமாக எந்த கிரந்தத்திலையும் முதல் ஒரு 100 பக்கம் படித்து விடலாம் அவன் ரொம்ப சுலபமாக போயிடும். எந்த கிரந்தம் அத்வைசியும் அப்படிதான், பிரதம பரிச்சயம் நல்ல வாசிச்சு சொல்லலாம், அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் முதல்ல அந்த பஞ்சமித்யாத்வங்கள், அதுக்கப்புறம் உபாதி, இது வரைக்கும் பார்த்தாலும் இப்பெல்லாம் ஒரு கதை மாதிரி தானே போடுறது. ஆனா முதல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்தது. அதே மாதிரியே இந்த சோமயனை ஜெயதா ரொம்ப பாடுபடுத்தினா இருக்கட்டும், அது சோமயனை ஜெயதாங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப சோ சோமயனை ஜெயதான என்ன அர்த்தம் சொல்லடா, சோமத்தினால் யாகத்தை அடையும், யாகத்தினால் இஷ்டத்தை அடையும்னு அர்த்தம் சொல்லாதையும், சோமத்தினால் யாகத்தினால் இஷ்டத்தை அடையும்னு அர்த்தம் சொல்லாதையும், சோமம் கொண்டதான யாகத்தை, சோமத்தை திரவியமாக கொண்டதான யாகத்தினால் உங்களுடைய இஷ்டத்தை அடைவோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அர்த்தம் பார்த்துட்டோம். இப்ப சோமேன எஜேதாங்கிற வாக்கியம் இருக்க சார் இருக்கு, அது அந்நியசேஷமா அனநியசேஷமா சார், அந்நியசேஷம் இல்லை. ஏன்னா சோம யாகத்தை விதிக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த வாக்கியம், சோமேன எஜேதாங்கிறது உற்பத்தி வாக்கியம், அது வந்து சோம யாகத்தை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கே வந்திருக்கு. ஆனா இந்த வாக்கியம் அனன்யசேஷமாக பிரதானமாக இண்டிபெண்டா இருந்த போதிலும் நீங்க என்ன சார் அர்த்தம் பண்ணிருக்கு, மானாந்தர் விரோதமா இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கேன், சோமவதா யாகேனான அமுக்கியார்த்தம் பண்ணிருக்கள், அமுக்கியார்த்தம்னா வேற லட்சணார்த்தம் பண்ணிருக்கள். எங்க அனன்யசேஷமா இருக்கோ அது முக்கியார்த்தம் தான் சொல்லணும், அத்வைத வாக்கியம் அனன்யசேஷம் அது முக்கியார்த்தம்னு வாசஸ்பதி மிஸ்ரன் சொன்னார்னு சொல்றீரே, இங்கே அனன்யசேஷமா இருந்தாலும் அமுக்கியார்த்தம் பண்ணியிருக்கல. அதனால அமுக்கியார்த்தம் முக்கியார்த்தம் நம்ம சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அனன்யசேஷமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அனன்யசேஷமா இருந்தால் முக்கியார்த்தத்தை கொள்ளணும்னு இல்லை. அனன்யசேஷமா இருந்தாலும் பிரமாணாந்தர் விரோதமா இருந்தால் அது அர்த்தத்தை வேற விதமா மாத்த வேண்டியதுதான், வேதமா இருந்தாலும் அப்படிங்கிறது.
அனன்யசேஷேபி சோமேனேதா இத்தியாதோ வையதிகரண்யேன அன்வயே விருத்த திரிகத்வயாபத்தியா, பதம் பதமா அர்த்தம் புரியறதா பார்க்கணும். அனன்யசேஷமாக இருந்த போதிலும் சோமேனஜேதா இத்தியாதோ, சோமேனஜேதா எனக்கூடியதான வாக்கியங்கள் போன்ற வாக்கியங்களில் வையதிகரண்யேன அன்வயே, வையதிகரண்யமாக அன்வயம் பண்ணினோமே ஆனால் விருத்த திரிகத்வயாபத்தியா, ரெண்டு விருத்தமான மூணு அம்சங்கள், பரஸ்பர விருத்தமான மூணு அம்சங்கள், பிரதானத்துவம் குணத்துவம் அனுவாத்தியத்துவம் விதேயத்துவம் உத்தேசியத்துவம் உபாதேயத்துவம் எனக்கூடியதான மூணு செட் வரும் பொழுது சரி அது வேண்டாம் என்பதற்காக சாமானாசிகரண்யன அன்பையே, சாமானாசிகரண்யன் அன்பம் பண்ணிட்டேன்னா சோமேன யாகேன இஷ்டம் பாவையன்னு சொன்னேன்னா பிரத்யட்ச அவிரோதாய, பிரத்யட்சம் சோமம் யாகமாகாதே, சோமங்கிறது திரவியம் யாகமாகிறது ஒரு செயல், அதா பிரத்யட்ச அவிரோதாய சோமவதாயாகேனா இது மத்வர்த்தலட்சணாயாக ஆசிரயனார், சோமவதாயாகேனா என்று மத்வர்த்தலட்சையை எடுத்துட்டிருக்கே. ஆகையால் அனன்யசேஷமா இருந்தாலும் பிரத்யட்ச விரோதமாக இருக்கிறதுனால நீங்க வேற அர்த்தத்தை மாற்றின்றிருக்கேள். ஏவம் இப்படியே விசார விதாயகே, விசாரத்தை விதிக்கிறது எது, அதாதோ பிரம்ம ஜிஜாசா இது சூத்திரே, அதாதவ பிரம்ம ஜிஜாசாங்கிற சூத்திரமானது என்ன பண்றது, விசாரம் பண்ணு, எதுக்காக சார் விசாரம் பண்ணு, அப்பதான் அஜ்ஞானம் போகும். அஸ்யானத்தேதோ பிரகாணாய ஆத்மிகத்துவ வித்யா பிரதிபத்தி சொன்ன பத்தியல, சோ விசாரத்தை விதிக்கிறது அதாதவ பிரம்ம ஜிஜாசா இது சூத்திரே தத்விஜிஜாசஸ்வா இது ஸ்ருதௌச்சா, தத்விஜிஜாச இந்த சூத்திரத்துக்கு பேச என்ன தத்விஜிஜாசஸ்வா அப்படிங்கிற ஸ்ருதிதா. அங்கேயும் மானாந்தர அவிரோதேன வித்தி அன்வயாய, மானாந்தர விரோதம் இல்லாமல் அந்த விதி அன்வைக்கணுங்கிறதுக்காக ஜிக்யாசா சப்தேன விசார லட்சணாயாக, ஜிக்யாசா சப்தத்துக்கு விசாரம் அர்த்தம் சொல்லுக்கு, ஜிக்யாசான என்ன அர்த்தம், ஞாதமிச்சா, ஞாதமிச்சா கர்த்தவியான், ஜிக்யாசா கர்த்தவியா தானே சொல்லிருக்கேள், ஏன் கர்த்தவியா சேர்த்துருக்கே, அங்கே மூலத்தில் கர்த்தவியான்னு இருக்கு, ஆத்மாவரே திரட்டவிய சோதவியா, அதனால தத் விஜிஜாசஸ்வா அது செய்யு அப்படின்னு இருக்கேன். அதை செய்யுன்னா அதாவது தர்ம ஜிஜாச பிரம்ம ஜிஜாசா கர்த்தவியான்னு சேர்த்துக்கணும். இந்த கர்த்தவியான்னா ஜிஜாசாங்கிறத ஜிஜாசையை செய் அப்படின்னா, தமிழ் அர்த்தம் சொன்னால் நமக்கு விரோதம் தெரியல, ஜிஜாசையை செய்யுன்னா ஜிஜாசையை செய்யுனா ரைட்டை செய்யறோம் சார், ஜிஜாசன் குடமா செய்யறதுக்குன்னு ஜிஜாசையை செய்யுன்னு, அந்த ஜிஜாசா என்ன சார், அறிவை அறிய ஆசை ஆசையை செய் அர்த்தம், அறியும் ஆசையை செய்யணும், ஆசையை பண்ண முடியுமா என்ன, ஆசையை பண்ண முடியாது, அறிவை பண்ண முடியுமா, முடியாது, அறிவு வரணும்னு கேட்கலாம் சார், தெரியாத பசங்க தெரியல எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கலாம், ஆனா அறிவை செய்யணும், அறிவும் பண்ண முடியாது, ஜிக்யாசையும் ஆரம்பிக்க முடியாது, செய்யவும் முடியாது ஆசைய, ஆனா ஜிக்யாசா கர்த்தவியானது, ஆசையை செய்யுங்கிறது ஸ்ருதி, ஆசையை எப்படி செய்ய முடியும், முடியாது, ஆகையால் என்ன பண்ணணும்னா ஜிக்யாசான விசாரம் அர்த்தம் எழுது, விசாரத்தை செய்யணும் இல்லையா, அதாவது நமக்காக சூத்திரக்காரர் பண்ணியிருக்காரு, ஏதோ வாயுமா ஸ்ருதி சொல்லிட்டு ஜன்மாத்தியே தாத்தையோ நித்வாத்தேன்னா வரிசையா பண்ணியிருக்காரு. முதல் அத்தியாயத்துல முழுக்க உபனிஷத் வாக்கியங்களை எடுத்துட்டு ஒவ்வொரு வாக்கியத்தையும் எடுத்து விசாரம் பண்ணியிருக்காரு, நமக்காக சுகிருத் புருத்வா நல்ல யோசனை பண்ணி பாருங்க, உமக்காக தான் அவர் பண்ணி அவருக்கு ஒன்றும் ஆகலை நமக்கு, என்ன விசாரம் பண்ணுங்கிறது நம்ம பண்றோமா விசாரம், மேக்சிமம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற உபனிஷத்தை நோட்டர் பண்ணினான், அதை ஒன்றுதான் பண்றான், தைத்தரிய பண்றதை நோட்டர் பண்ணி ஆத்துல பூஜை இதே நடந்தா தைத்தரிய பண்றத பாராயணம் பண்றானே தவிர அதுக்கு அர்த்தம் விசாரம் பண்றானா இல்லையே சார், விசாரம்னா பண்ணணும், வேதாந்த வாக்கிய விசார அத்தியவசான நிர்வத்தாயி பிரம்மாவதி, வேதாந்த வாக்கியத்தை விசாரம் பண்ணி அந்த அர்த்தமானது நிச்சயமான அர்த்தம் வருவதனால்தான் உங்களுக்கு பிரம்ம சாட்சா்காரம் வரப்போகுது. அப்ப அந்த அர்த்தத்தை யாராவது விசாரம் பண்றாலும் இல்லையே, உபனிஷத் வாக்கியத்தை அப்படியே பார்க்கற ஏதோ ஒரு தரம் பாஷையில கேட்டுட்டான் நானும் பண்ணிட்டேன், புண்ணியத்துக்காக கேட்டா போல, இது புண்ணியத்துக்காக இல்லை, இப்பிறவியில நீங்க மோட்சத்தை அடையணும், அதுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தீர்மானமே நிச்சயமா இதுதான் அர்த்தம்னு உங்களுக்கு வரணும், அதுக்காக ஒரு தரம் கேட்டேன்னு சொல்லப்படாது,
விசாரயன்னா மரணம் நைவாத்மானம் லபேத சேத். வித்யாரண்யர் சொல்றார், மரண பரியந்த விசாரம் பண்ண சார் சாட்சாத்காரம் வரல என்ன கவலைப்படாது என்ன ஜன்மாந்தரே லபே தெய்வ பிரதிபந்த சேததி. என்ன இதை தவிர நான்யப்பம் சாதித்ததேயனாய, இதை தவிர வேற வழி இல்லை சார், நான் என்ன பண்ணுவேன், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இது ஒண்ணுத்தான் வழி, இதை விசாரம் ஒண்ணுத்தான் வழி. ஆகையால் இந்த விசாரம்ங்கிறத பண்ண வேண்டியதான ஒரு நிர்பந்தம் இருக்க, நிர்பந்தம் இருக்கும் பொழுது விசாரம் பண்ணுன்னு சொன்னா விசாரத்தை பண்ண முடியாது. ஆசை எப்படி பண்ண முடியும், அறிவை எப்படி பண்ண முடியும், ஞானத்தையோ ஆசையோ பண்ண முடியாது. பண்ணுன்னு வேற விசாரம் சொல்றது, அதுக்கு பலம் வேற சொல்லியிருக்கு, விதி வாக்கியமா இருக்கு, என்ன பண்ண போறேன். இந்த இடத்துல பிரத்யக்ஷ விரோதம் வருது, பண்ண முடியாது. ஆகையால் என்ன சார் பண்றதுன்னு, விசாரம்ங்கிற பதத்துக்கு பண்ணக்கூடியதான பொருளா பண்ணி விடுன்றான். விசாரம்ங்கிற பதத்துக்கு எதை பண்ணலாம், நீங்க விசாரம் பண்ணலாம். ஜிக்ஞாசைங்கிற பதமானது ஜிக்ஞாசம் பண்ண முடியாது, ஆசையோ அறிவையோ பண்ண முடியாது. ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு அந்தர்நீதமாக இருக்கக்கூடியதான விசாரம், அந்தர்நீதமா நடுவில் தொக்கி நிக்கிறது. அறிவு வரணும், அறிவுங்கிறது எப்படிப்பட்டதான அறிவு, அபரோட்சமான அறிவு வரணும். இந்த ஆசை பிறகு அந்த அறிவார்ந்த அபரோட்சமா வரணுமே, ஆனால் அதுக்கு விசாரம் பண்ணினாத்தான் வரும், தேர்ஃபோர் விசாரம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இப்ப ஜிக்யாசா அதாதோ பிரம்ம ஜிக்யாசாங்கிற இடத்துல ஜிக்யாசாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணிருக்கேன், விசாரம்னு அர்த்தம் பண்ணிருக்கேன். இங்க பிரத்யக்ஷ விரோதம் வருதுங்கிறதுக்காக விசாரம்னு அர்த்தம் பண்ணிருக்கேன். விதி வாக்கியத்துல பிரத்யக்ஷ விரோதம் வருதுன்னு விசாரம்னு அர்த்தம் பண்ணிருக்கிறே, பண்ணலாமா, அது அனன்ய சேஷமாச்சு, விதி வாக்கியம் ஆச்சு, விதி வாக்கியத்துல விசாரம்னு அர்த்தம் பண்ணலாமா, மாத்திக்கலாமா, நீங்க மாத்திட்டு இருக்கல. அதனால என்ன தெரிகிறது, அனன்ய சேஷமா இருந்த போதிலும் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விரோதமா இருந்தால் அதை அர்த்தம் மாத்திங்கோ. சரிப்பா, உனக்கு என்ன ஏன் இதனால லாபம், அத்வைத வாக்கியமானது அனன்ய சேஷமா இருந்தாலும் அது மாத்தப்படாது, அனன்ய சேஷமா இருந்தாலும் முக்கியார்த்தம் தான் அதுக்குன்னு சொன்னா இல்லையா. இப்ப அனன்ய சேஷமா இருந்தாலும் முக்கியார்த்தத்தை மாத்த அமுக்கியார்த்தம் பண்ணிருக்கலாம் இல்லையா, இதே போல அத்வைத வாக்கியத்துக்கும் அன்னிய அர்த்தம் பண்ணுங்கோ அப்படிங்கிற. அது எப்படி வந்ததுன்னா, ஏவம் விசார விதாயகே அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா இது சூத்திரே தத்விஜிஜாசஸ்வா இது ஸ்ருதௌ ச மானாந்தர அவிரோதேன அன்வய வித்யன்வயாய ஜிஜ்ஞாசா சப்தேன விசார லட்சணாயாக ஸ்வீகிருதத்வார் அப்படிச்சு. அதே போலயே சர்வம் கல்விதம் பிரம்மா இத்தியாதௌ ச அமுக்கியார்த்தாயாக ஸ்வீகிருதத்வார் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்த உபாசீதா அப்படின்னு. இதெல்லாம் பிரம்மம் தான், சர்வம் பிரம்மம்னு இருக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அப்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் விருப்பு வெறுப்புகள் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது நம்ம மனசு எப்படி தான் இருக்கும், கொந்தளிக்காம இருக்கும். அந்த கொந்தளிக்கா இருக்கா, கொந்தளிப்பு இல்லாம இருக்குமே, ஆனால் நீங்க உப சாந்தமாக உபாசனம் பண்ணணும். சரி, என்ன சார் உபாசனம் பண்றது, சக்கரதம் குரு வீதா மனோமய பிராண சரீரா பாரூபா, என்ன உபாசனம் பண்றதுன்னு மேல சொல்றது. இப்ப இந்த இடத்துல சர்வம் கல்விதம் பிரம்மாங்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதுல அமுக்கியார்த்தத்துவத்தை ஒத்துட்டு இருக்க. அதனால என்ன ஆச்சு, சர்வத்யாபி வாக்கிய அவாச்சிய பிரம்மணி லட்சணாயாக ஏவ இஷ்டத்வேன சர்வத்யாபி வாக்கிய, இந்த முழு வாக்கியத்துக்கும் எங்கே என்ன அர்த்தம், அவாச்சிய பிரம்மணி லட்சணாயாக ஏவ இஷ்டத்வேன அவாச்சியமான பிரம்மம்னு. பிரம்மத்துக்கு பிரம்மத்தை ஒரு வார்த்தையாலும் சொல்ல முடியாது, இது நீங்க முதல்ல நின்று தெரிஞ்சுக்கணும். பிரம்மத்தை யாராலையும் இது, அப்ப நீங்க என்ன சார் என்ன சார் பேசுறீங்கன்னா, எதை வாயால சொல்ல முடியாதோ ஒரு சொல்லுக்கு பொருள் ஆகாதோ அதை பத்தி பேசிட்டு, சொல்லுக்கு பொருளாத பொருளை சொல்லால் எப்படி சொல்ல முடியும், நீங்க சொல்லலாம் கேட்கலாம். சொல்லுக்கு பொருள் இல்லாதான பொருளை இது சொல்லுக்கு எட்டாதது என்றுதான் சொல்லிட்டு இருக்கோம். இது இப்படி இந்த ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்றதோ இல்லை, சகித மனசா ஸ்ருதி அபிதத்து, ஸ்ருதியும் நேரா பிரம்மத்தை சொல்லல. எப்படி சொல்றது, ஒரு லட்சணையா சொல்லு, உபலட்சண மரியாதையாக சொல்றது. உபலட்சண மரியாதை எந்த பிரம்மமானது உலகத்தை படைத்ததாக, உலகத்தை காப்பாற்றுகிறதாக, உலகத்தை தன்னிடத்தில் கொண்டதாக நாம் புரிந்து கொண்டிருக்குமோ அந்த பிரம்மத்தை. பிரம்மத்துல ஜெகத்காரணத்துவங்கள்னா இல்ல, ஜெகத்து இருக்கும் பொழுது அது யாரை படைச்சா, நீரும் படைக்கல நானும் படைக்கல, அப்ப யார் இருக்கிறது, வேற எத்தனை படைச்சிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுண்டு, அதுக்கப்புறம் தது உபலட்சிதமான அந்த பிரம்மத்தை புரிஞ்சுட்டு இருக்கோம். காக்கோபலட்சிதம் தேவதத்த கிரகம்னு சொன்னா, நீங்க எப்பொழுது இது வீடு என்று அறிந்து கொண்டீங்களோ அப்பொழுதே அங்க காக்கா இல்லை, முன்னால இருந்ததாக அறிந்து
அதே மாதிரி இந்த ஜெகத் காரணத்துவம் எல்லாம் அந்த பிரம்மத்தரிடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த பிரம்மமானது அவாச்சியம். ஏன் சார் அவாச்சியம்? அதுக்கு காரணங்கள் இருக்கு. ஒரு பொருளானது ஒரு சொல்லால் சொல்லப்படுமையானால் அந்த பொருளில் ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் இந்த நாளில் ஏதாவது ஒன்று இருக்கணும். பிரம்மத்தில் ஜாதி இல்லை, என்ன ஒரே பொருள் ஜாதி ஆகாது. கிரியை இல்லை, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் கிரியை இல்லை, குணம் இல்லை, நிர்குணம் அது. ஆகையால் ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் இருக்கா பிரம்மத்தில்? இருக்கப்படாது. ஏன்? அசங்கோ ஹியம் பொருடா. ஆகையால் ஒரு சொல்லாலையும் சொல்ல முடியாது பிரம்மம். ஆனால் எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? அதனால்தான் கேனோபனிஷத்துல பிரம்மத்தை பத்தி சொல்ல சொன்னா எங்க நவித்மோ நவிஜா நீமோ இதை தகுந்த சிஷ்யாத் அந்நதே விஜிதா ததோ அவிஜிதாததி இது சுஷ்டும பூர்வேஷாம் ஏனத்தவியாச்ச சட்சதே அப்படின்னு முன்னோர்கள் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் நாங்க சொல்றோம் சார். கடைசியில் எங்க குரு எனக்கு எப்படி சொல்லிருந்தாரோ அப்படிதான் சொல்லுவேன் சார். இதுல நியூ மெத்தட் ஒன்றும் மெத்தடாலஜி ஒன்றும் அப்ளை பண்ண முடியாது. என்ன? இட் இஸ் பியாண்ட் ஆல் யுவர் மெத்தடாலஜிஸ். அவ்வளவுதான் முழுக்க அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். அதனால இந்த ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமேயானால் இது அவாச்சியமான ஒரு பிரம்மம். அதை எப்படி சொல்லணும்? எப்படியாவது சிஷியனை மனசில் சேர்த்து கொடுக்கணும். அதை அறிந்தால் தானே முக்திங்கிற, அதை அறிந்தால்தான் முக்தி என்கிறதுக்கு அதை அறியும் பொருட்டு சொல்லணும். அது அறியறதுக்கு வழி சொல்லணும். அறியறதுக்கு வழி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமேயானால் லட்சணையா சொல்றது. ஆகையால் சர்வஸ்யாபி வாக்கிய அவாச்சிய பிரம்மணி லட்சணாயாக ஏவ இஷ்டத்வேனா அமுக்கியார்த்தத்துவ நிஷேத அயோகாச்சா. ஆகையால் அமுக்கியார்த்தத்துவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒன்றுதான் ஆகும். அன்வயானுபபத்தேகே தாத்பரியானுபபத்தேவா லட்சணா பீஜஸ்ய. அன்வயானுபபத்தியோ தாத்பரியானுபபத்தியோ ஒரு பொருள் ஒரு வாக்கியத்துல லட்சணம் சொல்லணும்னா அது என்ன லட்சணம் சொல்லணும்? எதற்காக லட்சணம் சொல்லணும்? அன்வய அனுபபத்தி. அது ரெண்டு வாக்கியங்களும் சேரப்படாது. கங்காயாம் கோஷகான், கங்கையில இடச்சேரினா கங்கைனா பிரவாகம் இருக்கும், பிரவாகத்துக்குள்ள இடச்சேரி இருக்க முடியுமோ? ஸோ அன்வயமாக. ஆகையால் என்ன பண்ணும்? இந்த வேர்டு அந்த வேர்டோட சேரலை சார், சேரலைன்னா என்ன பண்ணும்? அதுக்கு வேற அர்த்தம் சொல்லணும். ஸோ இந்த கங்கைங்கிற பதத்தை கங்கா தீரத்திலேன்னு அர்த்தம் பண்ணிடணும். எங்கே வேற டூ வேர்ட்ஸ் தே டோன்ட் ஜாயின் டுகெதர், அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? அந்த மீனிங் ஜாயின் ஆகலைன்னா நம்ம அதுக்கு ஜாயவாரா போல பண்ணிவிட்டோம். பிரவாகத்தில் இடச்சேரின்னு சொல்ல முடியாதுன்னா தீரத்தில் இடச்சேரின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன? அன்வய அனுபபத்தி. சில இடத்துல அன்வயம் சரியா போயிடும், ஒன்றும் இருக்காது. ஆனாலும் அங்கே லட்சணம் சொல்ல வேண்டியதா இருக்கும். கடிக்கம்பெல்லாம் உள்ள விடுன்னா ஆகாரம் போட்டிருக்க முதல் பந்தி என்று சொல்லியிருக்கான். தடிக்கம்பெல்லாம் வச்சுட்டு இருக்காளோ இல்லையா, ஆளை முதல்ல விடுங்க. வயசானவளை முதல்ல பார்க்க பசி தாங்காது. ஸோ தடிக்கம்பெல்லாம் உள்ள விடுன்னா அவன் என்ன பண்ணினா வெறும் தடிக்கம்பெல்லாம் அவள்கிட்ட வந்து காய்ச்சன்னு வந்து ஒவ்வொரு ஒரு இலைக்கு முன்னால் தடிக்கம்பு வச்சா பிரயோஜனமா இல்லை. அப்ப எஸ்டி பிரவேசம் யாருன்னா தடிக்கம்பு உள்ள விடுன்னு என்ன அர்த்தம்? அது இல்ல, தடிக்கம்பு வச்சுட்டு இருக்கிறவாழ வயசானவாழ முதல்ல விடுதா. இப்ப எஸ்டி பிரவேசம் அண்மை அனுப்பது இல்ல. ஏன் தடிக்கம்பு உள்ள விட்டதுனால ஒண்ணும் தான் இல்லையே, கொண்டு வந்து வைக்கலாமே. ஆனா சொல்றவனுடைய இன்டென்ஷன் அது இல்ல, அவனுடைய அபிப்பிராயம் வேற. வயசானவாள் பசி தாங்க மாட்டான் முதல்ல வைக்கோ, அவளை அனுப்புன்னு சொல்றதுக்காக எஸ்டி பிரவேசியா இருக்கு. இங்க அண்மையானுபபத்தி இருந்த போதிலும் தாத்பரியானுபபத்தி தான் இங்க இருந்துக்கணும். ஆகையால் தாத்பரியானுபபத்தி தான் லட்சணாபீஜம் அப்படின்னு ரெண்டு மதங்கள் இருக்கு. அதனால அண்மையானுபபத்தே
இந்த மாதிரி இடங்கள்ல இந்த லட்சணம் சொல்லும் போது இது முக்கியார்த்தம் தான் எடுத்துக்கணும்.
இல்ல லட்சணம்னாலே அமுக்கியார்த்தம் தானே, வாக்கியார்த்தத்துக்கு தான் முக்கியார்த்தம் இருக்கு.
மகா வாக்கியம் போது நம்ம முக்கியார்த்தம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு.
அதான் மேல சித்தாந்தம் சொல்ல போற முக்கியார்த்தமும் அமுக்கியார்த்தமும் என்ன? வாக்கியத்தினுடைய பரம தாத்பரியம் எங்க இருக்கோ அதை சொன்னால் அது முக்கியார்த்தம் அப்படின்னு நம்ம அதுக்கு லட்சணம் சொல்லப்படும். அவங்கிற அபிப்பிராயம் வேறு. இப்ப பூர்வபட்சம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பூர்வபட்சத்தை எப்படி நமக்கு தோன்றதுன்னு அந்த பூர்வபட்சம் சொல்லும் பொழுது இதுவே சித்தாந்தமோன்னு ஒரு பிரமம் வரா போல தோன்றது. அவ்வளவுதான் அந்த பூர்வபட்சம் ஜோர். ஆனா கடைசியில ஒரே க்ஷணம் சித்தாந்த சொன்னீங்கன்னா இப்ப லட்சணம் என்ன நடந்துட்டு இருக்க, நீ முக்கிய பரம தாத்பரியம் எங்க இருக்கோ இந்த பிரகரணத்துக்கு அது சொன்னா தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல. ஆகையால் லட்சணாபீஜஸ்ய அன்மையானுபபத்தேகே தாத்தர்வானுபபத்தேர்வா லட்சணாபீஜஸ்ய விதி அவிதி சாதாரணத்வாச்சா. அதே போல சாபரந்து வசனம் சபரஸ்வாமி நவிதோ பரசப்தார்த்தார்னு சொன்னார் இல்லையா, சாபரந்து வசனம் அர்த்தவாத முக்கியத்துவ முக்கியத்வாய அர்த்தவாதத்துக்கு முக்கியார்த்தத்தை சொல்லணும் என்பதற்காக விதவு நலட்சணா இத்தேவம் வரும். அதனால நவிதோபர சப்தார்த்தான்னு என்ன அர்த்தம், அர்த்தவாதத்துக்கு முக்கியார்த்தத்தை கொடுக்கணும் என்பதற்கு என்பதன் பொருட்டு விதிக்கு வேற அர்த்தம் சொல்லணும்னு சொல்லாதீங்கோ. விதவு நலட்சணா இத்தேவம் வரும். தஸ்மாத் ந பிரத்யம் சப்த பாத்தியம் ஏதாவதா அவன் எங்க வந்து நிக்கிறான்னு பார்க்கணும். முதலில் நம்ம பிரகரணம் வாசிக்கணும், அவனுடைய இன்டென்ஷன் என்ன, ஏன் இப்படி பேசினான்னு கவனிச்சுன்னு சொல்ல மாட்டேன். தஸ்மாத் ஆகியால் பிரத்யம் ந சப்த பாத்தியம், பிரத்யத்தினால பிரத்யம் சப்தத்தினால் பாதிக்கப்படவில்லை, பிரத்யத்தினால் உயர்ந்தது. இது வரைக்கும் ஒரு பட்சம் இல்லை. அப்ப இது சேத நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்க சொன்னதுல 1% கூட ஒத்துக்கல, டோட்டலி தப்புன்னு அர்த்தம். இது சத்தியம் அப்படின்னு அர்த்தாந்தங்கீக்காரேன்னு அர்த்தம். ஆமா, இருந்தாலும் நீ சொல்றது தான்ப்ப, இருந்தாலும் இந்த இடத்துல தனியா இருக்குன்னு சொல்றா போல வேற மாதிரி இருக்குன்னு சொன்னா இச்சே சத்தியம்னு சொல்றது வழக்கம். இது சேத்தனா அப்படின்னா என்ன, டோட்டலி நெகேட்டட், நீ சொன்னதெல்லாம் தப்பு. அதோட மட்டுமல்ல, பாவ அனவபோதாது, எங்களுடைய அர்த்தத்தையே புரிஞ்சுக்கலையப்பா நீ, என்ன பண்றது, முதல்ல இருந்து பாடம் நடத்த வேண்டியதுதான், ஒண்ணும் சரியா வர புரிஞ்சுக்க மாட்டேங்குதா. தாத்பரிய விஷய போதார்த்த போதகத்துவம் ஹி முக்கியார்த்தத்துவம். இப்ப முக்கியார்த்தம் என்ன, வாச்சியார்த்தம் முக்கியார்த்தம், லட்சணம் சொன்னா அமுக்கியார்த்தம் நினைச்சுட்டு இருக்கேன் நேரம். முக்கியார்த்தம் என்ன தெரியுமா, தாத்பரிய விஷய பூத்த அர்த்த போதகத்துவம். டோட்டலா இந்த பிரகரணம் எதை சொல்ல வந்ததோ அதை சொல்றது, அதை நம்ம சொன்னோமே ஆனால் அதுக்கு முக்கியார்த்தம் பேர். தாத்பரிய விஷய பூத்த அர்த்த போதகத்துவம் ஹி முக்கியார்த்தத்துவம் ந சக்கியார்த்தமாத போத சக்கியார்த்தமாத்திர போதகத்துவம் அந்யார்த்த தாத்பரியகத்துவம் ச அமுக்கியார்த்தத்துவம். அங்கே தெரிஞ்சுக்கணும், அந்யார்த்த தாத்பரியகத்துவம் அமுக்கியார்த்தத்துவம் அப்படி இருக்கணும், ந லாட்சணிகத்துவம் ஆர்த்தம் ததாச அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னதான அம்சத்தை விஸ்தாரப்படுத்துறார். ஏன்னா பூர்வபட்சி சொன்ன அம்சம் நம்ம பார்த்தோம், அது தப்புன்னு சொல்லியாச்சு. இப்ப அது தப்புங்கிறதுக்காக அவன் சொன்ன திருஷ்டாந்தங்கள்லாம் நம்ம எடுத்து சொல்லணுமோ இல்லையோ. அதை சொல்றது மட்டும் இல்லாமல் அத்வைத வாக்கியமானது மகா தாத்பரியத்தோட கூடியிருக்கு, ஆகையால் அதை சொல்லக்கூடிய அம்சம் முக்கியார்த்தம் அப்படிங்கறதும் நம்ம சொல்லணும், அப்பதான் ஜெயிக்கும். அதை சொல்றதுக்காக மீதி பகுதி இருக்கு, இத அடுத்த வாரம் ஒரு 5 நிமிஷம் அனுப்புறீங்க நாளை கழிவு.